அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து வழங்கும் தமிழோசை. ஜூன் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் சென்னையில் 11 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளுக்கு இடையில் பலர் சிக்கியிருக்கலாம் என்கிற அச்சங்கள் தொடர்பான செய்திகள், இந்தியாவிலிருந்து கிளம்பியதாக கூறும் இலங்கை அகதிகளின் படகு ஒன்று ஆஸ்திரேலியாவின் கிறிஸ்துமஸ் தீவுக்கு அருகே சென்று அடைந்திருப்பதாக வந்திருக்கும் செய்திகள்,
Yes, we're told there's 153, 37 children and all from Sri Lanka, all Sri Lankan Tamils.
இலங்கையின் அழுத்கமாவில் முஸ்லிம்களுக்கு எதிராக நடந்த வன்செயல்களை கண்டித்து ஜெனீவாவில் இருக்கும் ஐநா மனித உரிமைகள் ஆணைய அலுவலகம் முன்பாக புலம்பெயர் முஸ்லிம்கள் இன்று நடத்தியிருக்கும் ஆர்ப்பாட்டம் தொடர்பான செய்திகள், நிறைவாக நேயர் நேரம் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பூபாலரத்னம், சீவகன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
முதலாம் உலகப்போர் ஆரம்பமாக காரணமான ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் முடிக்குரிய இளவரசரான பிரான்ஸ் ஃபெர்டினண்ட் அவர்களின் படுகொலையின் 100வது வருட நிறைவை வியன்னாவில் பில் ஹார்மோனிக் இசைக்குழுவின் இசை நிகழ்ச்சியுடன் சரோஜிவா அனுஷ்டிக்கின்றது. ஒரு குறியீட்டு இடத்தில் ஒரு குறியீட்டு நிகழ்வாக தமது இசை நிகழ்ச்சியை வர்ணித்திருக்கின்ற அந்த குழுவின் தலைவர் அனைவருக்கும் அமைதி என்ற நிலையை எதிர்பார்ப்பதாக கூறினார். ஆனால் இந்த நிகழ்வு அங்கு 1990களில் நடந்த மோதல்களை அடுத்து உருவாகியிருக்கின்ற ஆழமான புலவையும் கோடிட்டு காட்டியது. சரோஜிவாவில் நடந்த நிகழ்வுகளில் இருந்து விலகியிருக்கின்ற சேர்பிய மற்றும் பொஸ்னிய சேர்பிய தலைவர்கள் தாம் தனியாக கிழக்கு நகரான விசேக்ராடில் நிகழ்வுகளை நடத்தப் போவதாக கூறியிருக்கின்றார்கள்.
சீனா எந்தளவு பலமிக்க நாடாக வளர்ந்தாலும் மற்ற நாடுகளின் மீது ஒருபோதும் தனது ஆசைகளை திணிக்காது என்று சீனாவின் அதிபர் ஷி ஜின்பிங் கூறியிருக்கிறார். அடுத்தவர்களை கேவலப்படுத்தி தொந்தரவு பண்ணும் வழக்கமோ இராணுவ மயமாக்கும் பண்பு சீன மக்களின் இரத்தத்தில் இல்லாத விடயங்கள் என்று கூறியிருக்கின்ற சீன அதிபர் வல்லரசுகளின் ஆதிக்க காலம் முடிந்துவிட்டது என்றும் கூறியிருக்கிறார். சீனாவின் அதிகரித்த இராணுவ செலவாலும் எல்லை தகராறுகளில் அதிகரிக்கும் பிடிவாத குணத்தாலும் கவலையடைந்திருக்கின்ற சீனாவின் அண்டை நாடுகளையும் அமெரிக்காவையும் இலக்கு வைத்தே இந்த கருத்து வழியாகியிருப்பதாக பிபிசியின் பீஜிங் செய்தியாளர் கூறினார்.
சிரியாவில் டமாஸ்கஸுக்கு வடகிழக்காக டோமோ நகரில் நடந்த கார் குண்டு தாக்குதலில் டசன்கணக்கானோர் காயமடைந்ததாக சிரியாவிலிருந்து வருகின்ற செய்திகள் கூறுகின்றன. பிரபலமான சந்தை ஒன்று என்று செயற்பாட்டாளர்கள் கூறுகின்ற ஒரு இடத்தில் கவிழ்ந்து கிடந்து எரிகின்ற ஒரு வாகனத்திலிருந்து போய் வருவதையும் அதன் அருகில் ஒரு தூண் கருகிப்போயிருப்பதையும் இணையத்தில் ஏற்றப்பட்டிருக்கின்ற வீடியோக்கள் காண்பிக்கின்றன. இந்த குண்டுவெடிப்பு குறித்து சிரியாவின் அரச ஊடகம் செய்தி வெளியிடவில்லை. அதேவேளை ஈராக்குடனான எல்லையில் சுன்னி குழுவான ஐசிசின் அமைப்பின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஒரு நகரில் அல் கைதாவுடன் தொடர்புடைய கிளர்ச்சிக்காரர்களும் தீவிரவாதிகளும் நிலைகளை தாக்கியதாக செயற்பாட்டாளர்கள் கூறியிருக்கின்றார்கள்.
பாகிஸ்தான் பிரஜைகள் இலங்கை விமான நிலையத்தில் பெற்று வந்த ஒன்னரைவல் விசா நடைமுறையை இலங்கை அரசு ரத்து செய்திருப்பதாக பாகிஸ்தானின் வெளியுறவு அமைச்சின் சார்பில் பேசவில்லை அதிகாரியான தஸ்னிம் அஸ்லம் பிபிசியிடம் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இலங்கையில் அரசியல் தஞ்சம் பெற்று வரும் பாகிஸ்தானியர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து வருகின்ற பின்னணியிலேயே இந்த விசா நடைமுறை ரத்து செய்யப்படுகிறது. பாகிஸ்தானிய பிரஜைகளுக்கான விமான நிலைய விசா நடைமுறை ரத்து செய்யப்படுகின்றமை தொடர்பில் இலங்கை அரசு தமக்கு அறிவித்திருக்கின்ற போதிலும் இந்த முடிவை எடுப்பது பற்றி தம்முடன் ஏற்கனவே கலந்துரையாடப்படவில்லை என்றும் தஸ்னிம் அஸ்லம் பிபிசியிடம் கூறியிருக்கிறார்.
இந்த மாதம் முற்பகுதியில் சுனி தீவிரவாதிகளால் கைப்பற்றப்பட்ட திக்ரித் நகரை மீண்டும் கைப்பற்ற முகமாக நடத்தப்படுகின்ற ஒரு நடவடிக்கையின் ஆரம்பமாக வடக்கில் இருக்கின்ற அந்த நகருக்குள் தமது படைகள் நுழைந்திருப்பதாக ஈராக்கிய இராணுவம் கூறியிருக்கின்றது. கடந்த 2 நாட்களாக நகர மையத்துக்கு வெளியே இருக்கின்ற பல்கலைக்கழக வளாகத்துக்குள் ஹெலிகாப்டரில் வந்த படையினர் தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள். நீரும் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நகரிலிருந்து பெருமளவு மக்கள் வெளியேறிவிட்டிருந்தாலும் கூட அங்கு பொதுமக்கள் பலர் கொல்லப்பட்டதாக சுன்னி கிளர்ச்சிக்காரர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த நகரம் வீழ்ந்தது முதலே ஈராக்கிய அரசாங்கம் அங்கு பதில் தாக்குதல் நடத்தி வருவதாக மிரட்டி வருவதாக ஈராக்கின் வடக்கில் இருக்கின்ற பிபிசியின் செய்தியாளர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார்.
இருக்குவே கால்பந்தாட்ட அணி வீரர் லூயிஸ் சுவாரஸுக்கு ஃபீஃபா விதித்திருக்கின்ற நீளமான போட்டி தடைக்கு எதிராக மேன்முறையீடு செய்ய இருப்பதாக இருக்குவே அறிவித்துள்ளதாக ஃபீஃபா கால்பந்து நிர்வாக அமைப்பு கூறியிருக்கிறது. மைதானத்தில் இத்தாலி வீரர் ஒருவரின் தோள்பட்டையில் கடித்தமைக்காக சுவாரஸுக்கு 4 மாத தடை விதிக்கப்பட்டது. சுவாரஸ் ஃபீஃபாவின் ஒழுக்காட்டுக் குழுவுக்கு ஏற்கனவே எழுதியிருக்கின்ற வாக்கு மூலத்தை வாசித்ததாக ஏபி செய்தி நிறுவனம் கூறியிருக்கிறது. இத்தாலிய வீரரை கடித்ததையோ கடிக்கும் எண்ணம் தனக்கு இருந்ததையோ சுவாரஸ் அதில் மறுத்திருக்கிறார். இத்தாலிய வீரர் சிலினி தன் முகத்தின் மீது விழுந்ததால் தனது பல்தான் வலித்தது என்றும் சுவாரஸ் கூறியிருக்கிறார்.
செய்தி அரங்கத்தில் முதலில் தமிழக செய்தி ஒன்று. தமிழக தலைநகர் சென்னையில் 11 மாடி கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளுக்கு இடையில் பலர் சிக்கியிருக்கலாம் என்கிற அச்சங்கள் நிலவுகின்றன. இது தொடர்பான மேலதிக விவரங்களை தருகிறார் சங்கீதா ராஜன்.
சென்னை போரூரில் மவுளிவாக்கம் பகுதியில் உள்ள 11 மாடி கட்டிடம் சனிக்கிழமை மாலை இடிந்து விழுந்ததில் கட்டிட இடிபாடுகளில் கிட்டத்தட்ட 50 பேராவது சிக்கியுள்ளனர் என்று அஞ்சப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் நடந்த உடனே அந்த பகுதியில் இருந்த மக்கள் 6 அல்லது 7 பேரை மீட்டெடுத்தனர் என்றும் அங்கிருக்கும் செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். தகவல் கிடைத்த உடனே காவல்துறையினரும் தீயணைப்பு படையினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து அங்கே மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக செய்திகள் கூறுகின்றன. இந்த கட்டிடம் இன்னும் கட்டப்பட்டு வரும் நிலையில் இருப்பதால் இந்த கட்டட இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்கள் கட்டுமான தொழிலாளர்கள் என்று நம்பப்படுகிறது. சிக்கியுள்ள கட்டுமான தொழிலாளர்களில் பெரும்பாலானோர் ஆந்திரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த கட்டடம் ஒரு ஏரியின் மீது கட்டப்பட்டதால் தான் சரிவு ஏற்பட்டுள்ளதாக சில செய்தி ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. எனினும் அந்த கட்டடத்திலிருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவில்தான் அந்த ஏரி இருப்பதாக அப்பகுதி காவல்துறை அதிகாரி லக்ஷ்மண் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து பிபிசியிடம் பேசிய மாங்காடு காவல்துறை அதிகாரி லக்ஷ்மண்,
பெரிய 2 பில்டிங், ஒரு பில்டிங் இப்பதான் கட்டிட்டு இருக்காங்க, ஒரு பில்டிங் வந்து இதாயிடுச்சு. இப்போ திடீர்னு அது எது என்ன காரணம் தெரியல, திடீர்னு செஞ்சிட்டு இருக்கு. அது சம்பந்தமா தான் அங்க இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு.
அந்த இடத்துல ஒரு ஏரி இருந்ததாகவும் அந்த ஏரியின் மீதுதான் இந்த கட்டிடம் கட்டப்பட்டதாகவும் அதனால்தான் அந்த கட்டிடம் இடிந்து இருப்பதாகவும் செய்தி ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அதுதான் காரணமா?
ஏரி வந்து மினிமம் 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அது என்ன காரணம் ரீசன் தெரியல மேடம்
என்றார் மாங்காடு காவல்துறை அதிகாரி லக்ஷ்மண். மீட்பு பணியை விரைந்து முடிக்க ஏதுவாக அரக்கோணத்தில் உள்ள தேசிய பேரிடர் மீட்பு குழுவினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர். இதுவரை 10 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் உள்ளூர் செய்தி ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த கட்டட விபத்து சம்பவம் தொடர்பில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அறிக்கையில் கட்டட விபத்துக்கு காரணமானவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இரவு நேரங்களில் தொடர்ந்தும் மீட்பு பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக தேவையான மின் விளக்கு வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சங்கீதா ராஜன். அடுத்து இலங்கை கண்ணோட்டம். ஆஸ்திரேலிய கடலில் கடந்த 2 நாட்களாக தத்தளித்துக் கொண்டிருந்த படகில் இருந்த இலங்கை தமிழர்கள் கிறிஸ்துமஸ் தீவை நெருங்கிவிட்டதாக உறுதிப்படுத்தாத தகவல்கள் சற்று முன்னர் வெளியாகியிருந்தன. அது பற்றி ஆஸ்திரேலிய அதிகாரிகளிடமிருந்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் எவையும் வெளியாகாத நிலையில் அந்த படகில் இருந்தவர்களின் நிலை குறித்து ஆஸ்திரேலியாவின் அகதிகளுக்கான செயற்பாட்டாளர்கள் கவலைகள் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த படகில் இருந்தவர்களுடன் தொடர்பில் இருந்த ரெஃப்யூஜி ஆக்ஷன் கோலேஷன் அமைப்பின் இணைப்பதிகாரி இயன் ட்ரிண்டுல் அவர்களிடம் மேலதிக விவரங்களை கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
We've been in touch with the boat for the last two days. I've been talking to people on the boat for the last 2 days.
கடந்த 2 நாட்களாக நாங்கள் அந்த படகில் இருந்தவர்களுடன் தொடர்பில் இருந்தோம். ஆனால் கடந்த 9 மணி நேரமாக அவர்களுடன் நாங்கள் பேசவில்லை. அவர்களின் நிலைமை தொடர்பில் எங்களுக்கு கவலைகள் இருக்கின்றன என்ற ஆஸ்திரேலிய ரிஃப்யூஜி ஆக்ஷன் கோலிஷன் என்ற தொண்டு நிறுவனத்தின் இணைப்பதிகாரி இயன் ரின்டுல் அவர்களிடம் படகில் இருப்பவர்கள் எல்லோரும் இலங்கையர்களா என்று கேட்டேன். அவர்கள் 150 பேர் இருப்பதாக கூறினார்கள். 37 பேர் சிறார்கள், எல்லோரும் இலங்கை தமிழர்கள் என்றுதான் சொன்னார்கள் என்றார் இயன் ரின்டுல். அவர்கள் ஆஸ்திரேலிய அரசாங்கத்திடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்கள்?
Well, that's very unclear. It seems to me that they do not really understand fully what the Australian government policy is at the moment.
அது தெளிவில்லாமல் இருக்கின்றது. ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் கொள்கையை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் எனக்கு தெரிகின்றது. அவர்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது என்றுதான் கூறுகிறார்கள். அதனால் ஆஸ்திரேலியாவிடம் பாதுகாப்பு கோருவதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள் என்றார் ரிஃப்யூஜி ஆக்ஷன் கோலிஷன் அமைப்பின் இணைப்பதிகாரி. இந்த படகில் வந்திருக்கின்ற தஞ்ச கோரிக்கையாளர்கள் தொடர்பில் ஆஸ்திரேலிய அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கக்கூடும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்?
Well, the government will it expels all asylum seekers.
அரசாங்கம் இப்போது எல்லா தஞ்சக் கோரிக்கையாளர்களையும் வெளியேற்றி வருகின்றது. எந்த ஒரு தஞ்சக் கோரிக்கையையும் ஆஸ்திரேலியாவுக்குள் பரிசீலிக்கவும் அனுமதிப்பதில்லை. அநேகமாக இந்த படகில் வந்தவர்களையும் மனுஸ் தீவுக்கோ அல்லது நவுரு தீவுக்கோ தான் அரசாங்கம் அனுப்பக்கூடும். ஆனால் இங்கு ஒரு நடைமுறை ரீதியான சிக்கல் இருக்கின்றது. அதாவது பெருமளவிலான குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களை கடல் கடந்து தீவுகளுக்கு உடனடியாக அனுப்புவது என்பது சாத்தியப்படாமல் போகலாம். அவர்களை அவசரமாக அனுப்பாமல் கிறிஸ்மஸ் தீவில் வைத்திருந்து விட்டு பின்னர் தாமதித்து அனுப்பக்கூடும் என்று நான் நினைக்கின்றேன் என்றார் இயன் ரெண்டோ. எவ்வளவு காலத்துக்கு பின்னர் இந்த புதிய படகு வந்திருக்கின்றது என்று அவரிடம் மீண்டும் கேட்டபோது,
Well, there's been a number of boats which have come from Indonesia to Australia, but since the election of the
பல படகுகள் இந்தோனேஷியாவிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்குள் கடந்த காலங்களில் வந்திருக்கின்றன. இந்த புதிய அரசாங்கம் வந்த பின்னர் இதுதான் இங்கு வருகின்ற முதலாவது படகு. அரசாங்கம் கடற்படையை பயன்படுத்தி படகுகளை இந்தோனேஷியாவுக்கு திருப்பி அனுப்பி வருகின்றது. இந்த படகுதான் இந்த ஆண்டில் கிறிஸ்துமஸ் தீவை வெற்றிகரமாக அனுமதித்திருக்கின்ற முதலாவது படகு என்றார் இயன் ரிண்டோ. படகுகளில் தஞ்சம் கோரி வருபவர்களை திருப்பி அனுப்புகின்ற ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் இந்த கொள்கை பற்றி உங்களுடைய கருத்து என்ன?
It's a disgraceful policy which has been condemned by the international community.
இது பெரும் இழுக்குக்குரிய கொள்கைதான். சர்வதேச சமூகத்தாலும் இங்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற பெருமளவு எண்ணிக்கையான மக்களாலும் கண்டிக்கப்படுகின்ற கொள்கைதான் இது. ஐநாவின் அகதிகள் தொடர்பான உடன்படிக்கையை இலங்கை அரசாங்கம் மீறுவதாக சர்வதேசம் கண்டிக்கிறது என்றார் ஆஸ்திரேலியாவின் ரிஃப்யூஜி ஆக்ஷன் கோலிஷன் என்ற தொண்டு நிறுவனத்தின் இணைப்பதிகாரி இயன் ரெண்டோல்.
ஜெயபிரகாஷ் நல்லுசாமி, இதேவேளை இந்த படகில் இருந்தவர்கள் யார், இலங்கையிலிருந்து நேரடியாக புறப்பட்டவர்களா அல்லது இந்தியாவில் அகதிகளாக இருந்தவர்களா என்பது உள்ளிட்ட தகவல்களை ஆஸ்திரேலிய தமிழ் காங்கிரசின் அகதிகள் விவகார பொறுப்பாளர் பால விக்னேஸ்வரன் அவர்களிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
To seek asylum என்ற அடிப்படையில் அவர்கள் அந்த கருத்தை சொல்லியிருப்பதால் அவர்கள் தெளிவாக பாதுகாப்பு தேடி வந்திருக்கிறோம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். என்ற அடிப்படையிலேயே நேர்காணலில் அவர்களது கருத்து அடங்கியிருந்தது. ஆகவே அவர்கள் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு போய் அங்கிருந்து வந்திருக்கலாம் என்பது தெளிவு. எவ்வளவு காலம் இந்தியாவில் இருந்திருப்பார்கள், முகாம்களில் இருந்தார்களா என்பதை பற்றிய எந்த விதமான தகவல்களும் இதுவரை வெளிவிடப்படவில்லை.
இலங்கையில் யுத்தம் முடிந்த பின்னர், மீள்குடியேற்றம் நடந்து முடிந்த பின்னர் அங்கு சட்டவிரோதமான படகு பயணங்களுக்கான தேவை இல்லை என்பது போன்ற ஒரு கருத்து தான் கடந்த சில காலமாக நிலவி இருந்தது. தற்பொழுது மீண்டும் இப்படி ஒரு படகு பயணம் ஆரம்பித்திருப்பது, அதுவும் ஆஸ்திரேலிய அரசாங்கம் திருப்பி அனுப்பும் என்கின்ற கொள்கை தெரிந்த பின்னரும், அதே நேரம் கடல் பயணம் ஆபத்தானது என்று தெரிந்த பின்னரும் இன்னும் இந்த பயணிகள் வந்து கொண்டிருப்பது இந்த மக்களுக்கு சரியான தெளிவூட்டல் இல்லை என்பதை காட்டுகிறது.
சிலர் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருப்பதாகவும் சிலர் கிழக்கு மாநிலத்திலிருந்து புறப்பட்டதாகவுமான கருத்துகள் சொல்லியிருப்பதை ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் இவர்கள் வடக்கு கிழக்கு சேர்ந்த பலரை கொண்டிருக்கலாம் என்றே கருதப்படுகிறது. 30க்கும் மேற்பட்ட குழந்தைகளும் 30க்கும் மேற்பட்ட பெண்களும் என்று பார்க்கும் போது இவர்கள் எவ்வாறு இந்தியா சென்று புறத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்பதும் தெரியவில்லை. இலங்கையில் உள்ள பிரச்சனைகள் ஓய்ந்துவிட்டன என்பது தொடர்ந்தும் பேசப்பட்டு வருகிற விடயமாக இருக்கின்ற போதிலும் இலங்கையில் ஒரு சுமமான நிலைமை காணப்படவில்லை என்பதை இலங்கையில் உள்ள சமூக கருத்து கொண்டோரும் அரசியல் தலைவர்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். குறிப்பாக வடக்கு கிழக்கில் தொடர்ந்து பிரச்சனைகள் இருக்கின்றன, மீள்குடியேற்றம் உரிய முறையில் செய்யப்படவில்லை என்பது மட்டுமின்றி ஏற்கனவே புலிகளுடன் அல்லது 1000 இந்திய பின்னணி கொண்டவர்கள் என்று கைது செய்யப்பட்டு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டவர்களும் மீள கைது செய்யப்படுகிறார்கள் என்ற ஒரு நிலைமையும் காணப்பட்டது. இது தவிர புலிகளின் மீள் உதயம் என்ற அடிப்படையில் பல கைதுகளும் நடந்ததை தொடர்ந்து உண்மையாகவே இந்த பின்னணிகளை கொண்டவர்களோ அல்லது இவ்வாறான பின்னணி இருப்பதாக நினைத்து தாம் பிடிக்கப்படுவோம் என்று அஞ்சுபவர்களோ அல்லது உண்மையாகவே அச்சுறுத்தலுக்கும் வேறு விதமான பன்முறைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டவர்களோ இவ்வாறு வந்திருப்பதற்கான வாய்ப்புகளை மறுப்பதற்கில்லை.
இப்படியான ஆபத்தான படகு பயணங்களை மேற்கொண்டு வருபவர்கள் தங்களுடைய பொருளாதார காரணங்களால் தான் இந்த பயணங்களை மேற்கொள்கிறார்கள் என்று இலங்கை அரசாங்கம் கூறுகின்றது. அதே நேரம் வெளிநாடுகளில் இருக்கின்ற, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருக்கின்ற புலம்பெயர் அகதிகளுக்கான அல்லது புலம்பெயர் செயற்பாட்டாளர்கள் இப்படியான பயணங்களை ஊக்குவிக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன?
ஊக்குவிப்பது அல்லது அதற்கான ஆதரவை வழங்குவது என்பது ஒரு தண்டனைக்குரிய குற்றமாகவும் இங்கு அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஊக்குவித்தல் அல்லது ஆதரவு அளித்தல் என்பதில் நாங்கள் எமது அமைப்போ அல்லது என்னை போன்ற செயற்பாட்டாளர்களோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஈடுபட்டிருக்கவில்லை என்பதை நான் உறுதியாக குறிப்பிட விரும்புகிறேன். தமது பாதுகாப்பு பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு பல வாரங்கள் கடலில் பயணம் செய்து தங்களுக்கு இங்கே ஆஸ்திரேலியாவில் புனர்வாழ்வு பெற்றுக் கொள்ளுகிற ஒரு வாய்ப்பு மிகவும் அரிது என்பதை தெரிந்து கொண்டும் இவர்கள் வருகிறார்களாக இருந்தால் இவர்களுக்கு இருக்கிற பயம் அல்லது உயிர் மீது இருக்கிற அச்சம் மிகவும் உறுதியானதாகவே இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக பார்க்கிறோம்.
ஆஸ்திரேலிய தமிழ் காங்கிரசின் அகதிகள் விவகார பொறுப்பாளர் பால விக்னேஸ்வரன். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இலங்கையின் அழுத்கமவில் முஸ்லிம்களுக்கு எதிராக நடந்த வன்செயல்களை கண்டித்து ஜெனீவாவில் இருக்கும் ஐநா மனித உரிமைகள் ஆணைய அலுவலகம் முன்பாக புலம்பெயர் முஸ்லிம்கள் இன்று சனிக்கிழமை ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள். இன்றைய ஆர்ப்பாட்டம் குறித்து ஐரோப்பிய இஸ்லாமிய தகவல் நிலையத்தின் தலைவரான ஆனிஃப் முகமது அவர்களிடம் கேட்டார் பூபாலரட்னம் சீவகன்.
வேறுவேளை மடவேளை அடுக்கம போன்ற நகரங்களில் முஸ்லிம்கள் வந்து மிகவும் மோசமான முறையில் தாக்கப்பட்டு அவர்களை வீடுகள் பாடசாலைகள் பள்ளிகள் போன்ற இடங்கள் எல்லாம் தீக்கிரையாக்கி அந்த மக்களை அனாதையாக்கி இருக்கின்றார்கள். பொதுபல சேனா என்ற கூடிய இந்த சர்வாதிகாரமான ஒரு சங்க பகவை இதை நாங்கள் உடனடியாக நிறுத்தும்படி என்னுடைய நாட்டின் தலைவர்களிடத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். அவர்கள் இதற்கு உடனடியான ஒரு ஆக்ஷன் எடுக்காவிட்டால், ஒரு தீர்ப்பு இதற்கு தராவிட்டால் நாங்கள் தொடரும் இந்த போராட்டத்தை. இதுக்கு பிறகும் ஜெனீவா மாநகரில் யுஎன்ஓவுக்கு முன்னாலே நாங்கள் நடத்துவோம் என்பதை நாங்கள் உறுதியோடு கொள்ளிக்கொள்கின்றோம்.
சரி, இலங்கையில் நடந்த தாக்குதலுக்கு நியாயம் கேட்பதாக இருந்தால், அதுவும் இலங்கை அதிபரிடம் கேட்பதாக இருந்தால், நீங்க அங்குதானே போராட்டம் நடத்த வேண்டும்? ஏன் ஐநாவுக்கு முன்பாக வந்தீர்கள்?
ஏன் ஐநாவுக்கு முன்னாலே நாங்கள் வந்தோம் என்று சொன்னால், தற்போது இலங்கைக்கான மனித உரிமை ஆணையத்திலே ஸ்ரீலங்காவுக்கான மனுக்கள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதுகளை அவர்கள் உடனடியாக எங்களுடைய நாட்டுக்கு சென்று அதை விசாரிக்க வேண்டும் என்று யுஎன்ஏ கேட்டுக்கொண்டிருக்கின்றது. அதற்கு அரசாங்கம் தற்போது அதற்கான அனுமதியை கொடுக்காமல் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
இல்லை, இதற்கு முன்பாக வந்து ஜெனீவாவில் தமிழர் தரப்பில் வந்து போராட்டங்கள் நடத்தப்பட்டு இலங்கைக்கு எதிராக விசாரணை செய்ய வேண்டும் என்று ஐநாவிடம் கேட்ட பொழுது முஸ்லீம் அமைப்புகள் சில அங்கு வந்து, இல்லை இலங்கையில் நிலைமை சீராக இருக்கின்றது, அங்கே விசாரணைகள் தேவையில்லை என்ற வகையில் போராட்டம் நடத்தினார்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் மாறி கேட்கின்றீர்கள், ஏன் இந்த மாற்றம்?
இதில் மாற்றம் என்று நான் உங்களுக்கு சொல்லும் போது, முஸ்லீம் இயக்கங்கள் என்ற பொழுது முஸ்லீம்களை சுவிசிலே பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு அமைப்பு வந்து இஸ்லாமிய தகவல் ஒன்றியம். இந்த தகவல் ஒன்றியத்தின் மூலமாக எந்த விதமான எதிர்ப்பு போராட்டங்களிலும் நாங்கள் முஸ்லீம் மங்களை தூண்டவோ, முஸ்லீம் மங்களை அந்த கூட்டங்களுக்கு கொண்டு வந்து எதிர்ப்பாக பேசவோ நாங்கள் வைக்கவில்லை என்பதை நான் ஆடித்தரமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.
சரி, அப்பொழுது போராட்டம் நடத்தியவர்கள் யார்?
அவர்கள் யாரென்று எங்களுக்கே இனம் கண்டு கொள்ள முடியாத நிலைமையில் நாங்கள் இருக்கின்றோம். இவர்கள் சில நேரம் வெளியிலிருந்து வரப்பட்டவர்களா, இல்லாவிட்டால் சுவிஸ் நாட்டிலே இருக்கக்கூடியவர்களா என்பது எங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருந்து கொண்டிருக்கின்றது.
தற்பொழுதைய போராட்டத்தில் நீங்கள் ஏனைய சமூகங்களை, அதாவது தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர்களை இணைத்திருக்கின்றீர்களா, இல்ல நீங்கள் தனியாக போராடுகின்றீர்களா?
இல்லை, நாங்கள் தமிழ் சமுதாயத்தை வரும்படி நாங்கள் அழைப்பு விடுத்தோம். எங்களுக்கு இந்த போராட்டத்தை நடத்துவதற்காக சில உதவிகளை செய்து தந்த பேரு குறிப்பிட முடியாத பல சகோதரர்கள் எங்களுடைய பின்னணியிலே இருக்கின்றார்கள். அவர்களிடத்தை நாங்கள் வேண்டிக் கொண்டோம். தமிழ் மக்களை வரும்படியும் நாங்கள் எல்லாம் சிறு பான்மை மக்களையும் நாங்கள் அழைப்பு விடுத்திருந்தோம்.
உங்களுடைய முக்கியமான கோரிக்கை இலங்கைக்கு சென்று இலங்கையில் நடந்த மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக விசாரிக்க இருக்கின்ற ஐநா குழு முஸ்லிம்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல்களையும் விசாரிக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய இந்த போராட்டத்தின் முக்கியமான கோரிக்கை, அப்படியா?
இதுதான் முக்கியமான கோரிக்கை. சிறுபான்மை மக்களுக்கு ஏற்படக்கூடிய இப்படியான ஒரு கஷ்ட நிலையை அவர்கள் உணர்ந்து இதற்கடியான ஒரு சீர்திருத்தமான ஒரு தீர்வு வந்து சிறுபான்மை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய போராட்டத்துடைய நோக்கம்.
சரி, இலங்கை அரசாங்கத்தால் அப்படியான ஒரு தீர்க்கமான முடிவை கொடுக்க முடியாத நிலைமையை நீங்கள் எட்டிவிட்டீர்களா?
அவர்களால் ஒரு தீர்வு கொடுக்க முடியும், ஆனால் அரச தலைவருடைய சில எதிர்பார்ப்புகளை நோட்டு அவர்கள் இதற்கான ஒரு தீர்ப்பை கொடுக்காமல் தப்பி நிற்கின்றார்கள். அது எல்லோருக்கும் தெளிவாக தெரிகின்றது, சிங்கள மக்களுக்கும் கூட அது தெரிகின்றது. சிங்கள அமைச்சர்மார்களுக்கும் இது சம்பந்தமாக பாராளுமன்றத்திலே பேசியிருக்கின்றார்.
ஐரோப்பிய இஸ்லாமிய தகவல் நிலையத்தின் தலைவரான ஆனிஃப் முகமது. அடுத்து இந்திய செய்தி ஒன்று.
அடுத்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் பெருங்கோடீஸ்வரர்களின் எண்ணிக்கை, அதாவது 100 கோடிக்கு மேல் ஒருவருக்கு சொத்துடையவர்களின் எண்ணிக்கை, 2 மடங்காகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவர்களில் பெரும்பாலானவர்கள் இந்தியாவின் பொருளாதார தலைநகராக மும்பையில் இருந்து வருவார்கள் என்றும் கணிக்கப்படுகிறது. இந்த நகரத்தில் இருக்கும் தொழில் முனைவோரை சந்தித்த பிபிசியின் லோகிதா லிமாயி வழங்கும் பெட்டகத்தை தமிழில் தருகிறார் பூபாலரட்னம் சேவகன்.
இளம் இந்தியா வேகத்தரத்தில் போய்கொண்டிருக்கின்றது. அர்ஜன் பவுனாவுக்கு 27 வயது. பட்டப்படிப்பை 5 வருடங்களுக்கு முன்னர் முடித்தது முதல் வருடத்துக்கு ஒரு தொழிலை அவர் புதிதாக தொடங்கி வருகின்றார். மும்பையில் இருக்கின்ற இந்த மோட்டார் சைக்கிள் விற்பனை நிலையமும் அதில் ஒன்று. அர்ஜுனுக்கு குடும்பத்தினரிடம் இருந்து நிதியுதவி கிடைத்தது. ஆனால் தனது முத்திரையை எல்லாவற்றிலும் பதிக்க அவர் விரும்புகின்றார். தனது இலக்குகள் எல்லாவற்றையும் அடைய அவர் அவசரப்படுகின்றார். ஆனால் யதார்த்தத்தில் சில வேளைகளில் எல்லா இலக்குகளையும் திட்டமிட்டபடி அவரால் இலகுவாக எட்ட முடிவதில்லை.
பொருளாதாரம் நன்றாக வந்தபோது நான் போனேன். 30 வயதில் 100 கோடிக்கு அதிபதியாக வேண்டும் என்பது திட்டம். அதை 32 வயதுக்கு இப்போது தள்ளி போட்டிருக்கிறேன். கடந்த வருடம் சரியாக போகவில்லை. இந்தியாவில் 100 கோடியை மிகச் சிறிய வயதில் சம்பாதித்தவனாக இருக்க விரும்பினேன். அப்போது 31 வயதுக்காரர் ஒருவர் தான் அதனை எட்டியிருந்தார். அதனால் திட்டத்தை தள்ளி போட்டிருக்கிறேன்.
இந்தியாவில் மிகப்பெரிய இளைஞர் சனத்தொகை இருக்கின்றது. புதிய ஐடியாக்களும் புதிய தொழில்நுட்பங்களும் இங்கு மும்பையில் உள்ளவர்களுக்குத்தான் முன்பாகவே கிடைத்துவிடும். அத்துடன் தொழில் முனைவோருக்கான ஒரு உத்வேகம் இங்கு நிறையவே இருக்கின்றது. அது சிலருக்கு சின்ன வயதிலேயே வந்துவிடுகின்றது. ஷிராக் டூடி தனது முதலாவது கம்பெனியை தனது 16 வயதிலேயே ஆரம்பித்து விட்டார். உள்ளூர் வணிகர்களுக்கு கணினி மென்பொருள் ஏற்பாடு செய்வது அவர் தொழில்.
எனது 15வது வயதில் எனது சகோதரி எனக்கு கம்ப்யூட்டர் ஒன்றை பிறந்தநாள் பரிசாக தந்தபோது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். இன்டர்நெட் என்ற புதிய உலகத்தை நான் அங்கு கண்டேன். முதலில் கேம்ஸ் அது இது என்று விளையாடி நான் பொழுதை போக்கினேன். ஆனால் அது அழுத்து விட்டது. பின்னர் தான் பணம் எப்படி சம்பாதிப்பது என்று அதை தேடினேன்.
19 வயதில் ஷிராக் தனது டிகிரியை முடித்திருக்கவில்லை. ஆனால் அதற்குள்ளேயே 6 தொழில் முயற்சிகளை சில வகுப்பு தோழர்களுடன் அவர் தொடங்கிவிட்டார். தனக்கு இந்தியா மிகவும் சிறப்பான இடம் என்று அவர் கருதுகிறார்.
ஒரு நல்ல யோசனை உங்களுக்கு உதித்தால் அதற்கு இந்தியாவில் நல்ல வாய்ப்பு இருக்கிறது. இங்கு நிறைய மக்கள் இருப்பதால் நீங்கள் மிகவும் வேகமாக எதனையும் செய்ய முடியும். அந்த வேகத்தை நீங்கள் நியூயார்க்கிலோ அல்லது சிலிக்கன் வேலியிலோ நீங்கள் காண முடியாது.
And what about the success of Ram? Is it going good?
இந்த நம்பிக்கைதான் கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் துரித வளர்ச்சிக்கு காரணமாகும். அண்மைய வருடங்களில் முன்னேற்றத்தில் சிறிது தாமதம் காணப்பட்டாலும் ஷிராக் மற்றும் அர்ஜுன் போன்றவர்களை பொறுத்தவரை இந்தியா இன்னமும் நிறைய தூரம் முன்னேற முடியும் என்று அவர்கள் நம்புகின்றார்கள். ஆகவே தாமும் அதனுடன் சேர்ந்து ஓடினால்தான் தமது பொருளாதார வெற்றிகளை சாதிக்க முடியும் என்றும் அவர்கள் நினைக்கின்றார்கள்.
பிபிசியின் லோகித லிமாயின் பெட்டகத்தை தமிழில் தந்தவர் பூபாலரட்னம் சீவகன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர் நேரம் தயாரித்து வழங்குகிறார்கள் மணிமண்ணன் மற்றும் பூபாலரட்னம் சீவகன்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சீவகன். நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் நமது அலைவரிசை விவரங்களை ஒரு முறை தரலாமே சீவகன்.
ஆம், தமிழோசை நிகழ்ச்சிகளை சிற்றலை வரிசைகள் மூலம் கேட்கின்ற நேர்கள் மறு அறிவித்தல்கள் வருகின்ற வரை எமது புதிய அலைவரிசைகளான 31 மீட்டரில் 9500 கிலோஹெர்ட்ஸ், 22 மீட்டரில் 13830 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் 19 மீட்டரில் 15470 கிலோஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளின் மூலம் கேட்க முடியும்.
இந்த அலைவரிசைகளில் தமிழோசை ஒலிபரப்பை சரிவர கேட்க முடியவில்லை. அலைவரிசைகளில் மாற்றம் இருந்தால் தயவுசெய்து தெரிவிக்கவும் என்கிறார் கா அருண், மீனாட்சிப்பாளையம் நாமக்கல்லிலிருந்து. இதுவரை இந்த மாற்றங்கள் எதுவும் நமக்கு சொல்லப்படவில்லை. இந்த அலைவரிசைகளில் ஒலிபரப்பில் ஏதாவது கோளாறு இருந்தால் நாம் நிச்சயமாக அவற்றை பரிசீலிக்கிறோம். நேரின் கருத்துக்கு நன்றி. பிற கடிதங்களுக்கு செல்லலாமே சேவகன்.
ஆம், மாவிலாறு பிரச்சினை பற்றிய நமது செய்தி குறித்தெழுதுகின்ற மூதூர் நேர் முகமது நசார், எமது பிரதேசத்தில் வறட்சி காரணமாக விவசாயிகள் மாத்திரமல்ல பொதுமக்களுக்கும் கூட தண்ணீர் பிரச்சினை. மாவிலாறு நீரை நம்பித்தான் எமது பகுதியில் தமிழர்கள், முஸ்லீம்கள், சிங்களவர்கள் என விவசாயம் செய்கின்றார்கள். யுத்தம் ஆரம்பித்த மாவிலாறு நீரை நம்பி விவசாயம் செய்யும் விவசாயிகள் இன மத மொழி வேறுபாடின்றி தங்களுடைய வேளாண்மையை பாதுகாப்பதற்கான போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக பிபிசி செய்தி ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பானது. அதனை இணையதளத்தில் இன்றுதான் கேட்க முடிந்தது. நான் அறிந்த மட்டில் இந்த செய்தி பிபிசிக்கு தெரிந்தது. உள்நாட்டு ஊடகங்களில் நான் பார்க்கவே இல்லை, கேட்கவும் இல்லை. இந்த பிரதேசத்தில் உள்ள விவசாயிகளின் ஒற்றுமையை சர்வதேசத்துக்கு காட்டிய பிபிசி தமிழோசைக்கு வாழ்த்துக்கள் என்றார் வழங்கியிருக்கின்றார்.
இதற்கிடையே எமது உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் பற்றிய செய்திகளில் மெக்சிகோ நாடு தென்னமெரிக்காவில் இருப்பதாக தவறாக செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்ததை சுட்டிக்காட்டி எழுதியிருக்கிறார் அமெரிக்காவின் ஹூஸ்டன் நேயர் எஸ் திலீபன். நேயரின் கருத்துக்கு நன்றி, தவறை திருத்திவிட்டோம்.
மைக்கேல் ஷூமேக்கர் மருத்துவ ஆள் மயக்கத்திலிருந்து வெளியே வந்துவிட்டதாக வந்த செய்தியை பிபிசியில் கேட்டு மகிழ்ச்சி அடைந்ததாக கூறுகின்றார் வரராஜன் பேட்டை நேயர் அலெக்சாண்டர்.
சவுதி அரேபியாவின் ரியாத் நகரிலிருந்து எழுதும் நேயர் கே பாஸ்கரன், மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள மத அடிப்படைவாதிகள் இலங்கையர்களை கட்டாய மதமாற்றம் செய்கிறார்கள் என்று கூறும் சிங்கள பௌத்த அமைப்புகள் ஏன் இந்துக்களை தாக்குகிறார்கள், ஏன் அவர்களுடைய கோயில்களை உடைக்கிறார்கள்? இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழும் இந்தியா, நேபாளம் போன்ற நாடுகளில் இந்துக்கள் பௌத்தர்களை தாக்குவதில்லை தானே என்கிறார்.
இலங்கை போர்க்குற்ற விசாரணை பற்றி ஐநா மன்ற மனித உரிமை கவுன்சில் அறிவிப்பு பற்றிய பெரிய வளையம் நேயர் கி ரவிச்சந்திரன் எழுதுகின்ற மின்னஞ்சலில், இனப்படுகொலை பிரச்சினைக்கு விடிவு காலம் பிறக்க இருக்கின்றது. ஐநா நடத்த இருக்கின்ற 12 பேர்கள் கொண்டவர்களின் ஆய்வு விசாரணை நல்லபடியாக முடிந்து தமிழர்களுக்கு நல்ல காலம் பிறக்க வேண்டும் என்பது உலகத் தமிழர்களின் நீண்ட நாள் கனவு. அது நிறைவேறட்டும் என்று இருக்கின்றார்.
திமுகவின் உட்கட்சி பிரச்சினை பற்றி திமுக எம்பி கே பி ராமலிங்கம் அவர்கள் பேட்டி குறித்து எழுதும் திருச்சி நேயர் ஏ எம் நஜ்முல் ஆரிஃபின், தேர்தல் தோல்விக்கு திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் அவர்கள்தான் முக்கிய காரணம் என்று திமுக மாநிலங்களவை உறுப்பினர் ராமலிங்கம் அவர்கள் கூறியது சரிதான். தலைவர் கருணாநிதி அவர்களின் குடும்ப பிரச்சனையும் தான் தான் தலைவராக வேண்டும் என்ற ஸ்டாலினின் பிடிவாத போக்குமே நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவின் படுதோல்விக்கு முக்கிய காரணம் என்று ராமலிங்கம் கூறியது அவரின் மனக்குமுறலை வெளிப்படுத்தியது என்கிறார்.
இந்தியாவில் ரயில் கட்டண உயர்வு பற்றிய பேட்டி பற்றி எழுதுகின்ற காயல்பட்டினம் மேயர் மக்கி நுகுத்தம்பி, கட்டண உயர்வு அதிகம்தான், டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்வதை தடுத்தால் இதைவிட கோடிக்கணக்கில் வருமானம் வரும். ரயில் பெட்டிகள் சுத்தம் இல்லை, கழிவறைகளில் தண்ணீர் வசதி இல்லை, முன்பதிவு செய்த பெட்டிகளில் சாதாரணமாக எல்லோரும் ஏறுவதை தடை செய்ய தேவையான டிக்கெட் பரிசோதனைகள் இல்லை, ரயில் நிலையங்களில் முதியவர்கள் ஏறி இறங்கி செல்ல எக்ஸ்கலேட்டர்கள் வீல் சேர் வசதிகள் சென்னை போன்ற பெருநகரங்களில் கூட இல்லை, இவை எல்லாம் செய்தால் கட்டண உயர்வை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று இருக்கின்றார்.
சங்கீதா தயாரித்தளித்த கணினி தொழில்நுட்ப அடிமைத்தனத்துக்கு சிகிச்சை மையம் பற்றிய பெட்டகம் பற்றி எழுதும் கனடா நேயர் சரோவர்ணன், இதுவரை செய்தி வழங்குபவராக இருந்த சங்கீதா தன்னால் பெட்டகத்தையும் திறம்பட தயாரித்து அளிக்க முடியும் என்பதற்கு சான்றாக இந்த பெட்டகம் அமைந்தது. அழகான சொற்கோர்வை, தங்குதடையின்றி அழுத்தமான வாசிப்பு, நல்ல பயனுள்ள விடயம், மொத்தத்தில் சுவையான பெட்டகம், பாராட்டுக்கள் என்கிறார்.
ஆந்திராவில் எரிவாயு குழாய் வெடித்து 14 பேர் கொல்லப்பட்ட சம்பவம் பற்றிய செய்தி பற்றி எழுதுகின்ற கலிபோர்னியா நேயர் வி டி ரவிச்சந்திரன், அரசு துறை என்றாலே இதுபோன்ற விபத்துகள் இழப்புகள் இந்தியாவை பொறுத்தவரை அதிகம்தான், கவனமின்மை, அதிகாரிகளின் மெத்தனப்போக்கு போன்றவையும் பணியாளர்களின் பொறுப்பற்ற தனமும் இதற்கு முதல் காரணம் என்று அறிவிக்கின்றார்.
இந்தியாவில் இருக்கும் இலங்கை தமிழ் அகதிகளின் நிலைமை குறித்த பேட்டி பற்றி சிட்னியிலிருந்து எழுதும் நேயர் எஸ் பொன், இந்த அகதிகள் நிலை குறித்து சுட்டிக்காட்டியதற்கு நன்றி. இந்தியாவில் திபெத்திய அகதிகளுக்குரிய உரிமைகள் கூட இலங்கை தமிழ் அகதிகளுக்கு இல்லை. இலங்கையில் எப்பொழுது சுமூக நிலை ஏற்படும், எப்பொழுது நாடு திரும்ப முடியும் என்று தெரியாத ஒரு நிச்சயமற்ற நிலையில் இலங்கை அகதிகள் இந்தியாவில் இருந்து வருகின்றார்கள் என்கிறார்.
பிபிசியின் பேஸ்புக் தளத்தில் ஈழப்பிரச்சினை பற்றிய கருத்து எழுதுகின்ற நேயர்கள் கடுமையான சொற்களை பயன்படுத்த வேண்டாம் என்று தமிழோசை அறிவுறுத்தியது பற்றி எழுதுகின்ற மனமூண்டி தட்சிணாமூர்த்தி, இது நியாயம்தான் என்றாலும் சில விடயங்களில் பொருந்துவதல்ல, பொருந்தாது. நான் அஞ்சல் அட்டையில் எழுதுபவன். ஆனால் சில பிரபல அரசியல்வாதிகளே இந்த ஃபேஸ்புக் போன்ற ஊடகங்களில் சர்ச்சைக்குரிய சினமூட்டும் கருத்துக்களை சொல்லி வருவதாக வரும் செய்திகளை பார்க்கின்ற பொழுது, அத்தகைய கருத்துக்களை எதிர்கொள்ளுகின்ற பொழுது சில கடுமையான வார்த்தைகள் வரத்தான் செய்யும், அங்கே நாகரிகத்துக்கு இடம் இருக்காது என்று இருக்கின்றார்.
நேரின் இந்த கருத்தோடு நாம் உடன்படவில்லை. சரி, இனி ஃபேஸ்புக் மூலம் வந்துள்ள சில கருத்துக்களை கேட்கலாமே சிவன்.
ஆம், ஆந்திராவில் எரிவாயு குழாய் வடித்து 14 பேர் பலி என்ற செய்தி குறித்து கருத்தளித்திருக்கின்ற அரவாணன் கிருஷ்ணன் என்னும் நேயர், தமிழ்நாட்டிலும் இதுபோல குழாய் திட்டங்கள் நடப்பிட்டிருக்கின்றன என்று கவலை வெளியிட்டிருக்கின்றார். இதே செய்தி குறித்து கருத்து எழுதியிருக்கின்ற ஆத்தூர் பூபதி என்னும் நேயர், இந்த காங்கிரஸ்காரர்கள் இப்படித்தான் தமிழகத்தை அழிக்க திட்டம் தீட்டியிருப்பார்களோ என்று இருக்கின்றார். சந்திரசேகரன் நேயரோ, விவசாயிகளின் நிலையை பார்த்தீர்களா என்று குறிப்பிட்டிருக்கின்றார்.
டெல்லியில் தானியங்கி நீர் வழங்கும் நிலையம் அமைக்கப்பட்டிருப்பது பற்றிய செய்தி மற்றும் பெட்டகத்தை பற்றி எழுதியிருக்கும் வைரம் சுந்தரம் என்னும் நேயர், பணம் இருந்தால்தான் தண்ணீர், இல்லாவிட்டால் கண்ணீர் தான் என்று கூறுகிறார்.
மலேசிய விமானத்தை தேடும் முயற்சி இடம்பெயர்கின்றது என்ற செய்தி குறித்து எழுதியிருக்கின்ற ஐஸ்பி ராஜன் ஃபேஸ்புக் நேயர், அட போங்க நீங்க வேறு, இந்த பிளேன் கதையை மறக்கவே மாட்டேங்கிறீங்களே என்று குறிப்பிட்டிருக்கின்றார்.
இந்தியாவின் கொல்கத்தா நகரில் கால்பந்து மோகம் குறித்து வெளியான காணொலி குறித்து கருத்து எழுதியிருக்கின்ற சதீஷ்குமார் என்னும் நேயர், கிரிக்கெட் மாத்திரம் விளையாட்டல்ல, நாம் இன்னமும் ஒரே ஒரு உலகக்கோப்பை கால்பந்தில் கூட விளையாடியதில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார்.
பாகிஸ்தானிலும் வெள்ளைத்தூள் ஆசை என்ற தலைப்பில் வெளியான செய்திகள் குறித்து கருத்தளித்திருக்கின்ற புஷ்பாகரன் சின்னராஜா என்னும் நேயர், கருப்பு தான் அழகு என்று குறிப்பிட்டிருக்கின்றார். சமுத்திரா சுதா என்னும் நேயரோ, வெள்ளைத்தோலுக்கும் வெட்டிக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டளியிருக்கின்றார். நவ்ஃபட் முஸ்தபா என்னும் நேயரோ, இயற்கை நிறந்தான் உண்மையான அழகு என்று குறிப்பிட்டிருக்கின்றார்.
ஜல்லிக்கட்டு விளையாட்டை உச்சநீதிமன்றம் தடை செய்தது பற்றி கடிதம் மூலம் எழுதும் ராமேஸ்வரம் நேயர் சு பாலசுப்ரமணியன், பாரம்பரிய வீர விளையாட்டை தடை செய்தது சரியல்ல, விதிமுறைகள் வகுத்து நெறிப்படுத்தியிருக்கலாம் என்று கூறுகிறார். சரி சீவகன், நேரமாகிவிட்டது. இத்துடன் இந்த வார நேர் நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேயர் நேரம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர்கள் மணிவண்ணன் மற்றும் பூபாலரட்னம் சீவகன். அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
முதலாம் உலகப்போர் ஆரம்பமாக காரணமாக கூறப்படுகின்ற நிகழ்வாக ஆஸ்திரேலிய இளவரசின் கொலை நடந்த 100வது ஆண்டு நிறைவை சரஜீவோ அனட்டிக்கின்றது. சீனா எவ்வளவு பலமிக்க நாடாக வளர்ந்தாலும் ஏனையவர்கள் மீது தனது அபிலாஷைகளை அது திணிக்காது என்று சீன அதிபர் கூறியிருக்கின்றார். ஐசிஸ் தீவிரவாதிகளின் வசம் இருக்கின்ற திக்ரித் நகரை மீள கைப்பற்றும் முயற்சியை ஈராக்கிய அரசாங்கப் படைகள் மீண்டும் ஆரம்பித்திருக்கின்றன.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.